திருச்சி காவிரி கலை தொடர்பகம் வழங்கும் மாபெரும் கிறிஸ்து பிறப்பு குழுப்பாடல் போட்டி காவிரி கீதங்கள் 2021. 20-க்கும் மேற்பட்ட குழுக்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு வருகின்ற டிசம்பர் 4 மாலை 4:30 துவங்குகிறது. இந்நிகழ்வினை கேசி திருச்சி யூடியூப் சேனலில் நேரடியாக கண்டு பங்கேற்கும் குழுக்களோடு இணைந்து பிறக்க போகும் பாலன் இயேசுவை பாடி புகழ்ந்து வரவேற்போம்.
தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம். நிலையான சொந்தம், நீங்காத பந்தம். அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே.
உம்மக்களிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயரை என் சகோதரர்களுக்கு அறிவிப்பேன்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுக்காக இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தாய் திருச்சபை புனித சவேரியாருடைய விழாவை கொண்டாடுகிறது. குறிப்பாக இந்திய தேசத்தில் பிறந்திருக்கிற நாம் அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏனெனில் இவர் நம் நாட்டினுடைய கிறித்தவ மக்களுடைய பாதுகாவலராக பரிந்துரைக்கும் புனிதராக இருக்கிறார். பல்வேறு சிறப்பு தன்மைகளை தன்னகத்தை கொண்ட ஒரு உயர்வான உன்னதமான ஒரு புனிதரை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம். அழியா உடல் வரம் பெற்றிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய உடல் கோவாவில் மக்களுடைய பார்வைக்கு அதாவது இறை அன்பினுடைய சாட்சியாக இன்றைக்கும் அது விளங்கி கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நம்முடைய கேசி சேனலிலே ஒவ்வொரு நாளும் திருப்பலி பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் பிரான்சிஸ் என்கிற பெயரில் இருப்பீர்கள், சேவியர் என்கிற பெயர் இல்லாமல் இருப்பீர்கள், சவரி அப்படின்னா பெயர் வைத்திருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நாம விழா வாழ்த்துக்களையும் குறிப்பாக நாம் எல்லோருமே இன்றைக்கு நாம விழா வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் நம் நாட்டினுடைய நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஒரு பாதுகாவலராக இருக்கிற சவேரியாருடைய விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவருக்குமே இங்கு இருக்கிற தந்தையர்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய இறை அருளினால் ஆற்றலினால் தொடர்ந்து நம்மை வழிநடத்தவும் இதய அன்பு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நிரப்பும்படியா இன்றைக்கு நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய இதயத்திற்கு உகந்த நாள் இதய அன்பு நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக புனிதருடைய பரிந்துரை வழியாக கிடைக்க இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருளை இது இந்த பாடல் வழியாக தேடுவோம்.
இதயமே கலக்கம் கொள்ளாதே,
இதயமே கலக்கம் கொள்ளாதே.
உறுதி தந்து இறைவன் உன்னை வாழ வைப்பாரே. இதயமே கலக்கம் கொள்ளாதே, இதயமே இத
இதயமே கலக்கம் கொள்ளாதே.
தடையும் துயரும் இடரும் தோடரும் பயணம் மறவாதே. கடலும் அலையும் புயலும் சூடும் பாதை மாறாதே.
தடையும் துயரும் இடரும் தோடரும் பயணம் மறவாதே. கடலும் மலையும் புயலும் சூழும் பாதை மாறாதே.
முடிந்ததென்று மடியும் போதும் பிரிய செய்வாரே. முடிந்ததென்று மடியும் போதும் பிரிய செய்வாரே.
இதயமே கலக்கம் கொள்ளாதே. இதயமே இதயமே கலக்கம் கொள்ளாதே.
இல்லாமல் இறைவிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளை வானத்தூதர் புனிதன் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யா உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாச்சி படுத்துகின்றோம் யா. உமது மேலான மாச்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவ இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீயம் மீது இறங்குவீ. உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீ. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீயம் மீது இறங்குவீ. ஏனலில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவ நீரே. ஆ
ஜெபிப்புமாக. இறை தெளிவா புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உன்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தில் பற்றி எறியவும் புனித திருகவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயின்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
முதல் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 16-19, மேலும் 22-23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிறரினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பிறரினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அவரது அன்பு
என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், இதோ உலகின் முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி 16 அதிகாரம், இறை வார்த்தைகள் 15 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 பேருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு வெண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்தியேசுவல் என் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பு இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தாய் திருச்சபை நம்ம இந்திய நாட்டினுடைய பாதுகாவலராம் புனித சவேரியாருடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. உண்மையில் தெருவுக்கு ஒரு சேவியர், ஒரு சவேரியார் கட்டாயம் இருப்பார்கள். என்னென்று சொன்னால் மிகவும் பிரபலமான ஒரு பெயர், எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்கிற ஒரு பெயர் என்று சொன்னால் அந்த பிரான்சிஸ் சேவியர் என்கிற பெயர் நம்ம எல்லோருக்கும் பரிச்சயம். காரணம், இந்த மண்ணில் வந்து பணி செய்து இயேசுவை விதைத்த ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு புனிதர். கிட்டத்தட்ட 575 ஆண்டுகள் ஆகியும் இன்றைக்கும் அவருடைய உடல் அழியாத வரம் பெற்று கோவாவில் இன்றைக்கும் பொக்கிஷமாய் பலருக்கு கத்தோலிக்க விசுவாசத்திற்கு ஒரு தூண்டுகோலாய் அவருடைய உடல் இன்றைக்கும் இந்த உலகத்தில் தனக்கான ஒரு இருப்பிடத்தை பிடித்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புனித சவேரியாருடைய உடலானது நம்முடைய பார்வைக்கு வைக்கப்படுகிறது. அதே போல 2004 ஆண்டு கிட்டத்தட்ட 28 லட்சம் சவேரியாருடைய பக்தர்கள் அல்லது இறை விசுவாசிகள் அங்கு சென்று சவேரியாருடைய உடலை கண்டு தரிசித்து தன்னுடைய ஆன்மீக எழுச்சியை கண்டுகொண்டதாக CNN என்கிற ஒரு ஆங்கில செய்தியாளராக சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த அளவிற்கு சவேரியார் புகழ் பெற பெயர் பெற காரணம் என்ன? இன்னும் பல அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். இவருடைய புகழ் இன்றளவுக்கும் நிற்பதற்கு, அவர் சொன்ன வார்த்தை கொடுத்த விசுவாசம் நமக்குள் ஆழமாய் பதிந்திருப்பதற்கு காரணங்கள் என்ன என்ன என்பதை இன்றைய நாளில் மறையுறையில் நாம் சிந்தித்து இறை வார்த்தையோடு நம்மை தொடர்புபடுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்திய தேசம் பல ஆண்டு காலமாக வெளிநாட்டர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. முகலாயர்களை கடந்து பின் வருகிற பகுதியை சொல்லுகிறேன். வெள்ளையர்களுடைய காலத்தில் அடிமையாக இருந்த நாட்களில் பார்த்தோம் என்று சொன்னால், டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள், போர்ச்சுகீசியர்கள் வந்திருக்கிறார்கள், பிரெஞ்சு தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வந்தார்கள், சில ஆண்டுகள் சில ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டார்கள், பல காரியங்களை இங்கு எடுத்து சென்றார்கள், ஒரு சில காரியங்களை கொடுத்தும் சென்றார்கள். மாற்றுக்கருத்து அல்ல. அதிக நாட்கள் இந்த தேசத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். இப்போ இங்கிலாந்து தேசத்திலிருந்து வெள்ளைக்காரர்கள் இங்கு வந்து பார்க்கிற பொழுது நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், ஆங்காங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஆங்கிலேய நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த இங்கிலாந்து தேசத்து கிறிஸ்தவர்கள் எல்லாருமே புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், ஆங்கிலிக்கன் சர்ச் அதை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இங்கு வருகிற பொழுது அன்னை மரியாவையும் அல்லது அன்னை மரியாவை கொடுத்து சென்ற சவேரியாருடைய புகழ் எங்கும் பரவி இருக்கிறது. இதை கண்ட பிறகு அவர்கள் எல்லோருமே தங்களுடைய புரொட்டஸ்டாண்ட் மதத்தை இவர்களுக்குள் அந்த வழிபாட்டு முறையை புகுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். குறிப்பாக அந்த கடற்கரை பகுதிகளெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மீனவர்களை கடலுக்குள் போக விடுவதில்லை, முத்து குளிப்பதற்கு தூத்துக்குடி பகுதி வாழ் கிறிஸ்தவர்களை உள்ளே விடுவதில்லை. இப்படியெல்லாம் தொழில் ரீதியாக பலவிதமான அடக்குமுறைகளை அவர்கள் கையாண்ட போதும் கூட இயேசுவின் மீது கொண்டிருந்த பற்றுறுதி, அன்னை மரியாளுடைய பரிந்துரையில் அவர்கள் வைத்திருந்த ஆழமான நம்பிக்கையிலிருந்து அந்த மக்கள் ஒருபோதும் விலகி செல்லவில்லை. இதிலிருந்து நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், சவேரியான் எவ்வளவு ஆழமாக அழுத்தமாக ஆண்டவரையும் அவள் தாய் அன்னை மரியாவையும் பற்றி அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்பது. ஆம், அன்புக்குரியவர்களே, சவேரியார் ஒரு அன்னை மரியாவினுடைய தீவிரமான ஒரு பரிந்துரை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு புனிதராகவே இந்த மண்ணில் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது. ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனையோ நோயாளிகளை அவர் குணமாக்கி இருக்கிறார். அதையும் கடந்து ஆண்டவர் அவருக்கு ஒரு சிறப்பு வரமாக பறக்கும் வரத்தை கொடுத்ததாகவும், அந்த பரவச நிலையில் பறக்கக்கூடிய அந்த வரத்தை அவர் பெற்றதாக அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆம், அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்காக பல ஆன்மாக்களை அவர் அறுவடை செய்திருந்தார். இது திடீரென்று நடந்த காரியம் அல்ல. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் அவருக்காக வைத்திருந்த திட்டம் முழுமையாக நிறைவேறியது, அதற்கு அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்றுதான் சொல்ல முடியும். சவேரியாருடைய உடன் பிறந்த சகோதரி ஒருவர் கிளாரா சபையிலே அவர் அருட்சகோதரியாக இருக்கிறார். அவர் ஒரு முறை தன்னுடைய காட்சியில் கண்டதாக சொல்லுகிறார், என்னுடைய சகோதரன் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு தேசத்திற்கு சென்று அங்கிருக்கிற மக்களை கிறிஸ்துவுக்காக அறுவடை செய்வார் என்று அவர் கனவு கொண்டு தீர்க்க தரிசனமாக தன்னுடைய சகோதரிடமும் தன்னுடைய பெற்றோரிடமும் சொல்லியிருக்கிறார். அது சவேரியாரை குறித்து என்பதை பின்னாளில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, 1534 ஆண்டுதான் இந்த சேசு சபையானது முறையாக தொடங்கப்பட்டது. நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், சவேரியாருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிய ஒரு மனிதர் என்று சொன்னால் அவர் இஞ்ஞாசியார் தான். அவருடைய அழைப்பு மாறுபட்ட அழைப்பு, உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய செயல்பாடும் அவருடைய அழைப்பில் முழுமையாக தெரியும். அதற்கு இணையாக சவேரியாருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், நல்ல ஆளுமை தன்மை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அதையும் கலந்து பலவிதமான திறமைகளையும் கலைகளையும் விளையாட்டையும் கற்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். வாழ்க்கையில் முன்னேறி 4 பார்க்கக்கூடிய அளவிற்கு பெயர் சொல்லும் ஒரு மனிதனாக நான் வாழுகிற இந்த பூமியில், என்னுடைய தேசத்தில், என் நகரத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதரை ஆண்டவர் தன்னுடைய அருளினால் இஞ்ஞாசியார் வழியாக ஆட்கொண்டு, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டால் தன்னுடைய ஆன்மாவை இழந்து போகிறான் என்று சொன்னார், அதனால் அவனுக்கு வரப்போகிற பலன் என்ன என்கிற ஒரே ஒரு இறை வார்த்தையை மறுபடியும் சவேரியாரை காண்கிற பொழுதெல்லாம் சொல்லி எறும்பூர கல்லும் தேயும் என்பது போல இந்த வார்த்தை அவருக்குள் ஊடுருவி செல்ல செல்ல தனக்குள் இருக்கிற அகந்தை அழிந்து போகிறது. புகழுக்கான தேடலை விட்டுவிடுகிறார். அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணத்தை எல்லாம் விட்டுவிட்டு, ஆண்டவருக்காக என்னையே தருகிறேன் என்று சவேரியார் இஞ்ஞாசியாரோடு சேர்ந்து பணி செய்ய ஆரம்பிக்கிறார். ஐந்து குருக்களாக சேர்ந்து 1534 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 தேதி அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு தேச நாள் அன்று அவர்கள் ஒரு சபையாக இயேசு சபையை நிறுவுகிறார்கள். அந்த சபையில் முக்கியமான ஒரு இடத்தை சபேரியார் பெறக்கூடியதாக அதே வரலாறு சொல்லுகிறது. ஆனால் சபையில் சேர்ந்த பிறகும் கூட அவருக்குள் நிறைய போராட்டங்கள் வந்து கொண்டேதான் இருந்தது. அவருக்கு மீண்டுமாக தன்னுடைய அவர் ஜிம்னாஸ்டிக் அந்த கலையிலே மிகவும் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அந்த துறையில் வளர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்ததை அவர் ஒரு முறை இஞ்ஞாசியாரிடம் சொல்லுகிறார். அப்போது இஞ்ஞாசியார் சொன்னாராம், நீர் உன்னை வெல்லாமல் கிறிஸ்துவை அணுகி வர முடியாது என்று சொன்னாராம். அப்போதுதான் முழுமையாக தன்னை துறக்கிறார், முழுமையாக துறந்து இறைவனுக்கு தன்னையே அர்ப்பணிக்கிறார். இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் போர்ச்சுகீசிய நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு பலரும் வந்து பணி செய்யக்கூடியவர்களாக அல்லது வணிகம் செய்வதற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு உதவுவதற்கு அவர்களுடைய ஆன்மீக காரியங்கள் நிறைவு செய்வதற்கு குருக்கள் தேவைப்படுகிறார்கள். உடனடியாக அந்த போர்த்துகீசத்தில் லிஸ்பன் நகரினுடைய அந்த ஆளுநர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய திருத்தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதி இதுபோன்று இந்தியாவுக்கு செல்லக்கூடிய எங்களுடைய மக்களோடு சேர்ந்து அவர்களுக்கு கத்தோலிக்க விசுவாசத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அருளடையாள காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு குருக்கள் இருவர் தேவை என்று சொல்கிறார். அப்போதுதான் புதிதாக இந்த சபையும் தொடங்கப்பட்ட சூழ்நிலையில் திருத்தந்தை இஞ்ஞாசியார் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்தியாவிற்கு இரண்டு குருக்களை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். திருத்தந்தையினுடைய அந்த வாக்குறுதியை அவர் கேட்டு அந்த வேண்டுகோளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இஞ்ஞாசியார் இருவரை நியமிக்கிறார். ஒருவர் ரோட்ரிகஸ், இரண்டாவது நிக்கலஸ். இவர்கள் இருவரும் தான் இந்தியாவுக்கு வரவேண்டிய இறை பணியாளர்கள். ஆனால் காலத்தின் கோலம், சவேரியார் ஆண்டுகளுக்கு முன்பாக, பிறக்கு முன்பே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று சொன்ன வார்த்தைக்கு அடிப்படையாய் கொண்டு சவேரியாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்தியாவுக்கு வர வேண்டிய தந்தை நிக்கலாஸ் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறார். உடனடியாக அவருக்கு பதிலாக சவேரியாருடைய பெயர் பரிந்துரை செய்யப்படுகிறது. சவேரியார் லிஸ்பன் நகரிலே தன்னுடைய கடற்பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு 3 காலம் தங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழல். அப்படி அவர் லிஸ்பன் நகரில் தங்கியிருக்கிற அந்த காலகட்டத்தில் அங்கிருக்கிற மக்களுக்கு பல பணிகளை செய்கிறார். அவருடைய இறைவாக்கு பணி, அவருடைய அணுகுமுறை, அவருடைய சுகப்படுத்தக்கூடிய வல்லமை, இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த நாட்டினுடைய ஆளுநர் சொல்கிறான், நீங்கள் என்னோடு தங்கிவிடுங்கள், என்னுடைய அரண்மனையிலே தங்கி இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் பணி செய்யுங்கள் என்று சொல்கிற பொழுது அரண்மனை வாசலை அவர் துறந்துவிட்டு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எனக்கு என் தலைவர் சொன்னபடி நான் இந்தியாவிற்கு சென்றுதான் பணி செய்வேன் என்று சொன்னாராம். எல்லாவற்றையும் துறந்து கிட்டத்தட்ட 13 கால பயணம், கடற்பயணம். இன்றைக்கு இருக்கிறது போல விமான வசதிகள் அன்று இல்லை, இன்றைக்கு இருக்கிறது போல வேகமாக பயணிக்கக்கூடிய கடற்படை வாகனங்கள் அன்றைக்கு இல்லை. பாய்மரத்திலே 13 பயணித்து வருகிறார். இந்த பயணத்தில் பலர் இறந்து போகிறார்கள். இந்த இறப்பை கண்டு ஒருபோதும் சவேரியார் அஞ்சவில்லை, மாறாக அங்கிருக்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர் உற்சாகத்தை கொடுக்கிறார். நம்மை பிறப்பில் தேர்ந்தெடுத்த தேவன் நாம் செல்ல வேண்டிய இலக்கு வரை நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் என்ற ஒரு ஆழமான வார்த்தையை சொல்லி சொல்லி அவர்களை தேற்றி எல்லோருமாக இணைந்து கோவாவிலே வந்து இறங்கியதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் படிக்கிறோம். அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், ஒரு முறை சவேரியார் உறங்குகிற பொழுது ஒரு கருப்பின மனிதனை தன் தோல் மேல் சுமந்து கொண்டு போவது போலவும், அந்த பயணம் நெடுந்தூரம் சென்றதால் களைப்படைந்து அவர் அப்படி களைப்பில் இருப்பது போல ஒரு கனவு காணுகிறார். கண்விழித்து பார்க்கிறார், உடலெல்லாம் வியர்த்திருக்கிறது. அவரை தூக்கி கொண்டு சென்ற தூக்கி சென்ற பொழுது என்ன வியர்வை உடலில் இருந்ததோ அதே வியர்வை தூக்கம் விழித்து பார்க்கிற பொழுது இருக்கிறது. இது கனவா நனவா என்று யோசிக்கிற பொழுதுதான் அவருக்கு வெளிப்பாடு கிடைத்தது. அந்த கருப்பின மக்கள் மனிதன் என்பவன் இந்திய தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவனுக்கு அடையாளமாய் அவர் பின்னாளில் அறிந்து உணர்ந்து தன்னுடைய தலைவர்களுக்கு எழுதியாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. என் அன்பு சகோதர பிள்ளைகளே, 1497 அப்போது கோவா பகுதியில் பீட்டர் என்கிற ஒரு மனிதர் வேதசாட்சியாக மரித்து போகிறார். அவர் தன்னுடைய இறப்புக்கு முன்பாக இப்படி சொல்லிக் கொண்டே இருந்தாராம், மேற்கிலிருந்து ஒரு சூரியன் வந்து இந்த தேசத்தில் கிறிஸ்துவை உங்களுக்கு அறிமுகம் செய்யும் என்று சொன்னாராம். அதே போல அவர் சொல்லி முடித்து 45 கழித்து இதே மண்ணில் சவேரியார் கால்பதித்து கிறிஸ்துவை மேற்கத்திய சூரியனாய் வந்து எல்லாருக்கும் ஆண்டவரை பகிர்ந்து கொடுத்த ஒரு உன்னதமான மனிதருடைய விழாவை இன்றைக்கு நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம்முடைய தேசத்தின் பாதுகாவலர் என்று சொல்லி சவேரியாரை பெருமைப்படுத்தி மகிமைப்படுத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லா ஊர்களிலும் திசைதோறும் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு ஒரு சவேரியாருக்கு என்று ஒரு ஆலயம் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த மண்ணோடும் மக்களோடும் மரபோடும் உணவோடும் உடையோடும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட ஒரு மனிதர் வேற்று தேசத்திலிருந்து இங்கு வருகிறார். எவ்வளவு சிரமங்கள் பயணங்கள் எல்லாம் கடினமாயிருக்கிறது. இங்கு வந்தால் மொழி புரியவில்லை, உணவு ஒட்டவில்லை, உடை அவர்களுக்கு சரியாக பொருந்தவில்லை. ஆனால் இந்த அசௌகரியங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். காரணம், அவருடைய இலக்கு தெளிவாக இருந்தது. இறைவனுடைய வார்த்தை இந்த மண்ணில் அறிவிக்க இவையெல்லாம் எனக்கு ஒரு தடையா என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை உரக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த மக்களுடைய மொழியை கற்றுக்கொள்கிறார். அவர் சொல்வார்கள், அவர் இந்தியாவுக்கு வருகிற பொழுது தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் செலவிடுவார். யோசிச்சுப்பாங்க, 8 மணி நேரம் நம்மளால் பள்ளிக்கூடத்தில் போய் இன்றைக்கி பிள்ளைகள் உட்காந்து படிக்க முடியல. இன்றைக்கி 1.5 மணி நேரத்துக்கு மேலே மனுஷனுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் நம்மளால் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை. ஆனால் அவர் கிழக்கு தெளிவாக இருந்தது. இயேசுவை இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நான் இறைவனுடைய மகனாக இவர்களோடு இணைய வேண்டும் என்று சொன்னால் மொழி ஒரு தடையாக இருக்கிறது. இந்த தடையை உடைக்க எதையும் நான் செய்ய துணிவேன் என்று சொல்லி 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து அவர் தமிழை கற்றுக்கொண்டார். இன்றைக்கி போல் வந்து நமக்கு இன்றைக்கி மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கி அவர் எப்படி கற்றுருப்பார் யோசிச்சு பாருங்க. ஒரு தமிழாசிரியர்கிட்ட போயா கற்றுருப்பார்? இல்லை. குளத்து மேட்டில் ஆற்று மேட்டில் நின்று கொண்டிருந்த பாமர மக்களோடு அவர் இயல்பாக பேசி பேசி பேசிதான் அவர் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டதும் இல்லாமல் எழுதக்கூடிய திறமையும் பெற்றதாக அவரை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்கிறது. ஆம், அன்பு சகோதரர்களே, இறைவன் இந்த மண்ணின் மீது அன்பு காதல் கொண்டிருக்கிறார். நான் அப்படித்தான் சொல்லுவேன், இறைவன் இந்த மண்ணின் மீது காதல் கொண்டிருக்கிறார். எம்பெருமான் இயேசு இந்த தேசத்தையும் இந்த தேச மக்களையும் அவர் அதிகமதிகமாக நேசிக்கிறார் என்பதை தன்னுடைய முதல் திருத்தூதரை தன்னுடைய திருத்தூதர்களில் ஒருவரை அனுப்பி அதை முதலில் நிரூபித்து காமித்தார். ஆண்டுகள் பல கழித்து 15வது நூற்றாண்டிலே மீண்டுமாக அந்த காரியத்தை சவேரியார் வழியாக தன்னுடைய அன்பை தன்னுடைய விருப்பத்தை இந்த மண்ணில் நிறைவேற்ற அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். ஆம், அன்பு இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு சபேரியாருடைய விழாவை கொண்டாடுகிறோம். நிறைய இடங்களில் இன்றைக்கு திருவிழா கொண்டாடுவார்கள். ஏகபோகமாக இந்த திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த திருவிழாவிலே ஆடம்பரமான பவனிகள் இருக்கும், அலங்கார தோரணங்கள் இருக்கும், 10 நாள் 9 நாள் நவநாட்கள் இருக்கும். இந்த நாட்களுக்கு புதிய புதிய தலைப்புகள் இருக்கும். புதிய புதிய குருக்களை வெளியிலிருந்தெல்லாம் அழைத்து வந்து புதிய புதிய விதத்திலே உங்களுக்கு செய்திகள் எல்லாம் கொடுப்பார்கள். ஆனால் இவையா நம்முடைய புனிதர் விரும்புகிற காரியம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த ஆபரணங்கள், இந்த ஆடம்பரங்கள், தோரணங்கள், தலைப்புகள், மறையுறைகள், புதிய முகங்கள், இவை எல்லாம் எதற்கு என்று சொன்னால் கிறிஸ்துவை நாம் அறிந்து அதனால் ஆளப்பட்டு உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். அதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியும் கூட, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க நம்மை நாம் தயார்படுத்தி கொள்வதற்குத்தான் இந்த தயாரிப்பு காலமாய் இந்த திருவிழாக்கள் நமக்கு அமைகிறது. சவேரியார் வாழ்ந்த காலத்தில் அவருடைய மறையுறையால் ஈர்க்கப்பட்டவர்கள் பலர் என்று சொல்லப்படுகிறது. அவர் தமிழை கற்றுக்கொண்ட பிறகு அவருடைய நடத்தையால், அவருடைய சொல்லால், செயலால், அவருடைய ஜப அனுபவத்தால் பலரும் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆனால் ஒருபோதும் தன்னை குறித்து அவர் பெருமை கொண்டதே இல்லை. தான் ஒரு வெள்ளையன் என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை. இவர்களெல்லாம் கருப்பின மக்கள், எனக்கு கீழாக இருக்கிறவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை. கிறிஸ்துவின் உருவையும் சாயலையும் தாங்கியிருக்கிற விதத்திலே நானும் இவனும் சகோதரனும் சகோதரியுமாக இருக்கிறேன். ஆனால் நான் அறிந்திருக்கிற ஒரு இயேசுவை, எனக்கு கிடைத்திருக்கிற அனுபவத்தை என் சகோதரன் பெறாமல் இருக்கிறானே, என் சகோதரி பெறாமல் இருக்கிறாரே என்கிற ஆதங்கத்தோடு தான் அவர்களோடு இரண்டர கலந்து இயேசு என்கிற ஒற்றை மரத்திற்குள் நிழல் காணக்கூடிய பறவைகளாக நம் எல்லோரையும் அவர் மாற்றியிருக்கிறார் என்றுதான் நான் சொல்லுவேன். இயேசு அன்பு ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நமக்காக அவர் என்னாலும் அருள் தர காத்திருக்கிறார். அந்த அருளை நாம் நிறைவாக பெற வேண்டும் என்று சொன்னால் நற்செய்தி அறிவிப்போம். இறைவனை நாம் பெற்ற அனுபவத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்போம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இறைவார்த்தை அறிவிப்பது என்பது நம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த வாசக பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நற்செய்தி அறிவிக்கிற அந்த பணியை நானாக செய்யாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவனாக பிறக்கிற எல்லாருக்குமே ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் அ டியூட்டி, அவ்வளோதான். அது வந்து நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நம்முடைய கடமை அப்படின்னு கூட எடுத்துக்கோங்களே. இது என்ன கொடுக்கப்பட்ட பொறுப்பு, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இது என்னுடைய பொறுப்பு. ஆண்டுடைய வார்த்தையை அறிவிப்பது, இது வந்து யாரும் நம்முடைய ரெக்வஸ்டாக வைக்கல, இது யாரும் வேண்டுகோள் இல்லை, இது வந்து நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அந்த இறைவார்த்தையை நாம் எப்படி அறிவிக்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த இறைவார்த்தையை நாம் எப்படி அறிவிக்கிறோம், நாமே இறைவார்த்தையாக மாறுவது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதற்கு படித்திருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், பொருள் இருக்க வேண்டும், எனக்கு பயணம் செய்யக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் இல்லாமல் நான் எப்படி ஆண்டுடைய வார்த்தையை அறிவிப்பேன்? யோசிக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களுடைய சொல்லும் செயலும் உங்களை கிறிஸ்தவனாய் அடையாளப்படுத்தியது என்று சொன்னால் அந்த நேரமே நீங்கள் நற்செய்தி அறிவிப்பாளராக மாறிவிடுகிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அழைப்பு. நாமே நம்முடைய இங்கு நான் வருகிற பொழுதெல்லாம் வருங்குடையில் பார்க்கிறேன், எத்தனையோ பணியாளர்கள் தங்களையும் இணைத்து கொண்டு பணி செய்கிறார்கள். அப்படி அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க, வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற எம்பரா வாலண்டியர் ஆகிட்டானா அப்போ யாருக்கு பணி செய்கிறது? அதுவும் பிரச்சனை இருக்குது. எல்லோரும் வாலண்டியர் ஆக முடியாது. ஒரு சில பேருக்கு சிறப்பு அழைப்பு, அழைப்புக்கு உள்ளாக ஒரு அழைப்பு என்று நான் அதை எப்போதும் புரிந்து கொள்வது உண்டு. எங்களுடைய மறை மாவட்டம் சிவகங்கை மறை மாவட்டத்தில் நற்செய்தி பணியாளர்கள் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. பொது நிலையினராக இருக்கிற இந்த மக்கள் ஆண்டவருடைய பணியை செய்ய குருக்களோடு, அருட்பணியாளர்களோடு, அருட்சகோதரிகளோடு தோள் கொடுத்து திருச்சபையின் சார்பாய் பணி செய்ய தங்களையே அர்ப்பணிப்பார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகள் அவர்கள் அப்சர்வேஷன் பீரியடு போல அவர்கள் பணி செய்ய அனுப்பப்படுவார்கள். மீண்டுமாக அவர்களுக்கு ஓராண்டு பயிற்சி கொடுக்கப்படும். அந்த விடுமுறை நாட்களிலெல்லாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு அர்ப்பண விழா என்கிற ஒரு விழாவை ஆயருடைய தலைமையிலே அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் போல திருவழிபாட்டு நிகழ்வாகவே அது நடத்தப்பட்டு அவர்கள் நற்செய்தி பணியாளர்களாக எங்களுடைய மறை மாவட்டத்துக்கு அர்ப்பணிக்கப்படுவார்கள். இன்றைக்கு எனக்கு தெரிய ஒரு 800 பேருக்கு மேல் இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். இவர்கள் எல்லாருமே சவேரியாருடைய விழுமியங்களை, சவேரியாருடைய வேரை பிடித்து நடக்கக்கூடியவர்கள். இப்போ எல்லாருமே நற்செய்தி பணியாளர்களாக மாற முடியாது. எல்லா மறை மாவட்டங்களிலும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றதை நாம் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா இடங்களிலும் இருக்கிற வாய்ப்பை நாம் தேடி சென்று ஆண்டுடைய வார்த்தையை அறிவிப்பதில் ஆர்வமுள்ள பிள்ளைகளோடு நாம் இணைந்து கொண்டு கடவுளுடைய வார்த்தையை அறிவித்தோம் என்று சொன்னால் சவேரியார் விட்டு சென்ற பணியை நம்மாலும் செய்ய முடியும். இன்னைக்கு இருக்கிற இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்கணும்னு ஆசை இருக்கு, நான் அறிவிக்கிறேன், அதனால் எனக்கு என்ன கைமாறு? நான் கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே ப்ராஃபிட் பேஸ்டு லைஃப் தான் வாழ்கிறோம். கைமாறு எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு காரியம் செய்கிறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பெற்றவளாக இருந்தாலும், பிறந்தவனாக இருந்தாலும், கட்டவனாக இருந்தாலும், கல்யாணம் பண்ணவளாக இருந்தாலும், எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, அதைத்தான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. இன்றைக்கி அதே இதுதான் பவுலுடைய யாரும் கேட்டு பதில் சொல்கிறார். என்ன கேட்குறாரு? ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கிறது. அப்படி என்றால் எனக்கு என்ன கைமாறு அப்படின்னு கேட்குறார். உங்களுக்கு எந்த செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே கைமாறு. யோசிச்சு பாருங்கள், இதோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்டை சொல்லவே முடியாது. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்கிறாரு பாருங்களேன். இன்றைக்கி பணம், பொருள், பதவி, சொந்த பந்தம் எல்லாருமே கூட இருந்தாலும் மனுஷங்க சொல்லுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லைங்க, ஒரு நிறைவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நானும் சில நேரங்களில் அதை உணர்ந்திருக்கிறேன். இந்த மன நிறைவு என்பது இறைவன் கொடுப்பது. இந்த மன நிறைவு என்பது ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் கொடையாக கொடுப்பது. இந்த நிறைவு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், அல்லது நமக்கு அது வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தையை கைமாறு எதிர்பாராமல் அறிவிப்போம். இன்றைக்கெல்லாம் சில பங்குகளில் பிள்ளைங்களுக்கு மறைக்கல்லை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆசிரியர்கள் முன்வர மாட்டேன்றாங்க. யோசிச்சு பாருங்கள், மறைக்கல்லை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆசிரியர்கள் இல்லை. அதுவும் ஃபாதர்ஸுடைய பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறோம் அப்படின்ற நிர்பந்தத்துக்காண்டி ஒரு சில பேர் மறைக்கல்லி சொல்லிக் கொடுக்க வர்றாங்களே ஒழிய, ஆத்மார்த்தமாக ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவோமே. இன்றைக்கி எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு, என்னால் வந்து ஒரு பணியில் இருந்து ஒரு ஆசிரியர் பணி செய்கிறேன், அல்லது ஒரு அரசு பணியில் இருக்கிறேன், அல்லது ஒரு நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணியில் இருக்கிறேன், நான் இந்த நிலைமைக்கு என்னை உயர்த்தியவர் என் இயேசு என்பதை எனக்கு பின்வருகிற தலைமுறைக்கு சொல்வதில் ஏன் கஞ்சத்தனம்? இந்த கேள்வி நம்ம எல்லாருமே கேட்டு பார்க்கணும். அதை சொல்கிறதுனால நான் குறைஞ்சா போயிடுவேன்? இல்லை, உங்களுக்கு நிறைவு கிடைக்கும், நிறைவு கிடைக்கும். இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் பயன்படுத்தி என் வாழ்க்கையில் இறைவன் செய்த அற்புதங்களை எழுத்துப்பூர்வமாக சொல்லலாம், அதை வார்த்தை வடிவாக சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப்பில் தங்களுடைய சாட்சியத்தை எல்லாம் சொல்வதையெல்லாம் பார்க்கத்தான் செய்கிறோம். வளர்கின்ற இளம் தலைமுறைகளுக்கு உங்களுடைய இறை அனுபவத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு மறைக்கல்லி ஒரு வாய்ப்பு, நற்செய்தி பணியாளராக இருப்பது ஒரு வாய்ப்பு, அருங்குடையில் இருக்கிற நமக்கு பலருக்கு இங்கே இருக்கிற ஊழியலாக இருப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அழைப்பு. இப்படிப்பட்ட அழைப்புகளையெல்லாம், வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தி ஆண்டவருக்காக பணி செய்வோம். சவேரியாருடைய உண்மை சீடர்களாய் நாம் வாழ இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம் தேசத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகு நிறைவாமை போற்றுகிறோம். அது அருட்பருக்கிலிருந்து தப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை எங்களுக்கு
அர்ப்பணித்தேன் என்னையே உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே, உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே.
என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக முடிஞ்சுபியுங்கள்.
ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமோடு விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்கு உரிய நற்செய்தி அறிவிப்பார். உமது திருகவையை என்றும் புதிய ஆற்றலோடு பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திருகவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழுப்பும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தியை அறிவிக்க அவரை நீ அனுப்பினீ. அவரது மாபெரும் எடுத்து காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவு தருகிறது. அவருடைய இடைவிடாத இறைவேண்டலால் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதன் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
தூயவ 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவ, விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 ஓசானா ஓசானா.
வானகத்தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கு மூற்று. ஆகவே முதாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலைகளுக்கு தந்து சொன்னதாவது,
அனைவரும் மிதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்தியவன் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சிறைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதையின் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் என்று ஊழியம் புரிய தகுதியானவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் மேதக ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும், மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த நாள் திருப்பலையில் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களும் இதை திருமுகம் காணும் பெரும் பாக்கியத்தையும் பேச்சினையும் தருவீராக. இந்த நாள் பலி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்ற குடும்ப கருத்துக்கள் தந்திருக்கிற குடும்பங்களை நினைத்து பார்க்கிறோம். அப்படி குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய தேவைகள், அவருடைய யதார்த்த வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனுபவங்களிலெல்லாம் நீர் அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கும்படியாகவும், இன்றைய நாள் தன்னுடைய திருமண நாளை பிறந்த நாளை அதனுடைய நினைவை நினைவு கூறுகின்ற அனைத்து தம்பதிகளையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனிதர்கள், திருத்தூதர்கள், இந்த உலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உம்மீது திரு அவை கொண்டிருக்கும் நிலையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த ஆண்டவரின் விருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, உன் இல்லத்தில் எழுந்தரல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், என் ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
கிறிஸ்தேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, சவேரியாருடைய விழாவை கொண்டாடும் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு தொடர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஆசிரையும் அருளையும் தருகிற இறைவன் தேற்றுகின்ற தெய்வமாய் தன்னை நமக்கு அடையாளப்படுத்திய நாளாய் இந்த நாள் நமக்கு அமையட்டும். இந்த நாளில் இறைவனுடைய உறவை, அது உடனிருப்பை நாம் அதிகமாக உணர்வோம். சவேரியார் இறைவன் இல்லாமல், ஆண்டவர் இயேசு இல்லாமல் ஒன்றுமே செய்திருக்க முடியாது. இவ்வளவு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஒரு மாமனிதராக சவேரியார் மாறியதற்கு காரணம், அவர் ஆண்டவரோடு இருந்தார், ஆண்டவர் அவரோடு இருந்தார். இந்த உணர்வும் உறவும் தான் ஒவ்வொரு கத்தோலிக்கர்களிடம் இருக்க வேண்டும் என்று திருவை எதிர்பார்க்கிறது. அந்த உணர்வோடு இந்த பாடலை பாடி இறைவனை மகிமைப்படுத்துவோம்.
நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா.
ஆமாண்டவரே, பல காரியங்களை படிக்கிறோம், பல நிகழ்வுகளை பார்க்கிறோம், அப்பொழுதெல்லாம் எங்களுக்குள் பலவிதமான கேள்விகள், இந்த உலகத்தை குறித்து, உலகில் இருக்கிற இறைவனை குறித்து, வாழ்க்கையை குறித்து, மரணத்தை குறித்து பல்வேறு விதமான கேள்விகள் எங்களுக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அறிவோடு அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தேடுகிறோம். ஞானம் நிறைந்த ஆண்டவரே, நீர் இருக்கிற பொழுது எங்களுக்குள் எழுகிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் காண முடியும். அப்பேற்பட்ட இறை ஞானத்தை தருகிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியட யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியள யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றினீ, நித்த நித்தம் என்னை நடத்தி என்னை வாழ வைக்கின்றீ. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றினீ, நித்தம் நித்தம் என்னை நடத்தி என்னை வாழ வைக்கின்றீ. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா.
பிள்ளைகளே, கண்களை மூடி, இந்த நாளில் மறைபரப்பு நாடுகளுடைய புனிதனுடைய விழாவை கொண்டாடுகிறோம். குறிப்பாக மறைபரப்பு பணி செய்யக்கூடிய அனைவருக்காகவும் இந்த நாளில் ஜெபிப்போம். உங்களுடைய பங்கு தந்தீர்கள், உங்களுடைய இல்லங்களில் இருந்து பிறந்து வளர்ந்து சென்ற குருக்கள், உங்களுக்கு அறிமுகமான உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் நல்லதொரு பங்களிப்பை செலுத்திய ஆன்மீக மெய்ப்பர்கள் எல்லாருக்காகவும் இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். இறைவன் அவர்களுக்கு நல்ல இறை ஞானத்தை கொடுக்கவும், கொடுத்திருக்கிற அழைத்தலில் நிலைத்து நிற்கவும், ஜாதி என்கிற உணர்விலிருந்து குருக்கள் எல்லோரும் வெளியிலே வந்து, அருள் பணியார்கள் அனைவரும் பல்வேறு விதமான அடைபட்ட வாழ்க்கையில தனக்கென்று வாழக்கூடிய இந்த சுகமான வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டு ஆண்டவருடைய மறையை பரப்புவதற்கு, அவனமிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு அவர்களை கருவியாக இறைவன் பயன்படுத்த வேண்டுமா ஆட்சிப்போம். குருக்களிடையே இருக்கிற சிறு சிறு மன கசப்புகள் எல்லாம் நீ இறைவன் தந்திருக்கிற அந்த இறையாட்சி என்கிற மிகப்பெரிய திட்டத்தை நோக்கி அவர்கள் தொடர்ந்து பயணிக்க, தன்னை நம்பியிருக்கிற மந்தைகளை உண்மையுள்ள உத்தமமுள்ள ஒரு ஆயனாயிருந்து வழி நடத்த இறைவன் அவர்களை அபிஷேகத்தின் ஆவியினால் நிரப்ப இந்த நாளில் நீங்கள் ஜெபியுங்கள். உடைய தனி ஜெபத்திலே, உங்களுடைய ஜெபமாலை நேரங்களிலே குருக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உலக ஈர்ப்பு அதிகமாக இருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதியில் உண்மையும் உத்தமமாய் ஓடுவதற்கு எத்தனையோ விதமான தடைகளை சந்திக்கக்கூடிய நம்முடைய அருள் பணியாளர்களுக்காக, அருள் வாழ்வில் இருக்கிற அனைவருக்காகவும் இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். இறைவன் அவர்களை தொட வேண்டும், அவருடைய நாவில் தன்னுடைய வார்த்தையை வைக்க வேண்டும், உள்ளத்திலே கடவுளுடைய நம்பிக்கை அளமாய் அவர்களுக்கு பதிய செய்ய வேண்டும். இந்த உலகம் காட்டுகிற ஈர்ப்பை நோக்கி ஓடாமல், இந்த உலகம் காட்டுகிற பிரிவினை சக்திகளுக்குள் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல், அகில உலகத்தையும் படைத்தாளுகின்ற ஆண்டவர் உருவாக்கியிருக்கிற இந்த இறையாட்சி என்கிற சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப என்னையும் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தொடர்ந்து அவர் பாதம் நோக்கி பயணிக்க நம்முடைய அருட்பணியாளர்களை, அருள் பணி செய்கிற அனைவருக்கும் இறைவன் ஆற்றலை தர வேண்டும். ஆட்சேபியுங்கள். ஒருவேளை உங்களுக்கு குருக்களோடு, மறைப்பணி செய்கின்ற அருளாளர்களோடு உங்களுக்கு ஏதேனும் மனக்கசப்பு இருந்தால் அவற்றையெல்லாம் இன்றைக்கு மன்னித்து அவர்களுக்காக இன்றைக்கு சிறப்பாக ஜெபியுங்கள். ஆண்டவரே இந்த குருவானவரை திடப்படுத்தும். ஆண்டவரே செய்கிற பணியை தொடர்ந்து ஆசீர்வதியும். இவருக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை இன்னும் மென்மேலும் கொடும். இன்னும் அவர் உமக்கு உகந்த உத்தமமான ஒரு பணியாளனாக அவர் ஓடுவதற்கு நிறைந்த ஆற்றலை தாரும் என்று இந்த நேரத்தில் ஜெபியுங்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, நம்பிக்கையோடு ஜெபிக்கிற இந்த சமூகத்தை நீர் ஏறெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மறைபிறப்பு நாடுகளுடைய பாதுகாவலரான் புனிதர் சவேரியான், எங்கள் மண்ணின் பாதுகாவலராக இருக்கிற புனித சவேரியாருடைய பரிந்துரையோடு ஜெபிக்கிறோம். அவரால் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிற இந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான இடர்பாடுகளையும் கடந்து, எங்களுக்குள் இருக்கிற சுகமான வாழ்க்கை நோக்கிய அந்த எண்ணங்களை எல்லாம் உடைத்து அறிந்து உமக்காக பணி செய்து இந்த மண்ணிலே நீர் விரும்பி இறையாட்சியை கொண்டு வர, சவேரியாருடைய பாதம் பட்ட இந்த பொன்பூமியில நாங்கள் உம்முடைய வார்த்தையை போதிக்க தொடர்ந்து எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் உடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஆண்டவரே.
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தோடு பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் நாங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை எம் புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
இறைவனின் இறுதி ஆசிரை பெறுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்குள் அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய குடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள்வாராக.
ஆமென்.
தந்தையின் தலைப்பேரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வீர்களாக.
ஆமென்.
உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியானவர் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக குடைகளாலும் நீங்கள் வளம் பெறச் செய்வாராக.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.
இயேசுவின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது.
இறைவனுக்கு நன்றி. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா
அழியான்மாவை காப்பதா, அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியான்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியும் நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியும் நாடுகிறோம். எதுவும் நிறைவும் தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆத்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆத்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே.